SBS தமிழ்.
போர் என்பது நம்பிக்கைக்கும் யதார்த்தத்துக்கும் இடையில் நடைபெறுகின்ற கொடூரமான இழுபறி. அப்படிப்பட்டதொரு முரண் இயக்கத்தை, எரிதனல் அனுபவத்தை உள்ளும் புறமும் இருந்து பலர் எழுதியிருக்கிறார்கள், இன்னமும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் ஈழப்போர் குறித்த எழுத்துக்களை எடுத்து நோக்கினோமானால், அந்த போரின் வெம்மையை அந்த நிலத்தில் இருந்து கொண்டு இன்னமும் அனுபவிக்கிறவர்கள் எழுதுவதிலும் பார்க்க, வெளியில் இருந்து எழுதுபவர்கள்தான் அதிகம். இருந்தாலும் தமக்கு ஏற்படக்கூடிய எல்லா இடர்களையும் தாண்டி தமது நிகர் அனுபவங்களை போர் தின்ற மண்ணிலிருந்தே இன்னமும் சிலர் எழுதி கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த வீச்சுமிக்க எழுத்துக்கு நியாயம் செய்து கொண்டிருக்கும் தமிழ் கவி எழுதிய புத்தகம் தொடர்பாகவே இன்றைய நிகழ்ச்சியில் உரையாடவிருக்கிறோம். போர் இலக்கியம் என்பது விருப்ப கற்பனைகளையும் கள வர்ணனைகளையும் உருக்கி ஊற்றுவதும் அவற்றின் மீது படிமங்களை தூவி திருப்தி கொள்வதும் அல்ல. அந்த போர்க்களத்தில் நீக்கமர நிறைந்திருக்கும் கந்தக நடியின் மத்தியிலும் வாடாமல் போராடும் ஒரு பூவை பற்றி எழுதுவதும் போர் இலக்கியம்தான். இதனைத்தான் தமிழ்கவி இந்த புத்தகத்தில் செய்து காண்பித்திருக்கிறார். ஈழத்திலிருந்து ஏற்றுமதியாகும் கதைகளின் மீது கட்டப்படுகின்ற பொய்யுரைப்புகளையும் பழிச்சித்திரங்களையும் தானும் கூட பிரதி பண்ணி கொண்டிராமல் அந்த போர் நிகழ்த்திய வலி வரைபடத்தின் இன்னொரு குறுக்குவெட்டு முகத்தினை தமிழ்கவி எழுத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஈழம் தொடர்பாக வெளிவந்து கொண்டிருக்கும் தற்கால போர் இலக்கிய பிரதிகளின் போக்கு குறித்து தமிழிலக்கிய வட்டத்தில் கோமகன் என்று அறியப்படுகின்ற, பிரான்சிலிருந்து வெளிவரும் நடு என்ற இணைய சிற்றுதல் ஆசிரியருமான தியாகராஜனிடம் இது தொடர்பாக கேட்டபொழுது,
இந்த போரியல் இலக்கியங்கள் வந்து ஆயுதங்கள் உச்சம் பெற்று முழங்கின வேளையில் வெளியான பிரதிகள் என்றும், ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் வெளியாகிய பிரதிகள் என்றும், எமது போரியல் இலக்கியத்தை நாங்கள் ரெண்டு வகையாக வரையறை செய்து கொள்ளலாம் என்று நான் எண்ணுகிறேன். அதிலையும் வந்து ரெண்டு உபப்பிரிவுகள் இருந்து வந்திருக்கு. ஒன்று வந்து எமது போராட்டத்தை கேள்விக்குட்படுத்தி மாற்று கருத்துக்களை முன்வைத்தல், இது முதலாவது வகை. ரெண்டாவது வகையாக வந்து தமிழர் தேசியத்தை வந்து எந்தவித கேள்விக்கும் உட்படுத்தாது, ஒரு விதமான புனிதத்தன்மையுடன் ஏற்றுக்கொள்ளுதல். இதில் போராட்டத்தை முதல் முதலில் கேள்விக்குட்படுத்தியது கோவிந்தனின் புதியதோர் உலகம், அதன் பின்னர் அஸ்வகோசின் பணத்தின் அழைப்பு, ஓட்டுமாவடி ராபாத்தின் ஸ்டேஷன் மாஸ்டர், சோபா சக்தி, சக்கரவர்த்தி இவர்களின் கதைகள், சேரனின் எலும்புக்கூடுகளின் ஊர்வலம், சுகன், கட்சுரா, தமியந்தி, அற்புதன், பானுபாரதி, சி புஷ்பராஜா, சிவரமணி, செல்வி, பின்னர் முறைந்தவனை, செளியனின் பானத்தை பிளந்த கதை எல்லாம் வந்து நம்முடைய முக்கியமான பிரதிகளாக இருந்து வந்திருக்கு. அதேபோல வந்து விடுதலை புலிகள் முகாமிலிருந்து வெளியாகிய பிரதிகளாக அம்புலி, மலைமகள், வசந்தன், தமிழ்கவி, கோலாவிலூர் கிங்ஸ்லி, புதுவை ரத்னதுரை, குணாகவியழகன், தமிழினி, கரும்பறவை, தூயவன், மலரவன், மருதம், சுதாமதி என்று பலருடைய எழுத்து பிரதிகளும் இருந்து வந்திருக்கின்றன. இப்போ வந்து சமகாலத்தில் வந்திருக்கிற போரியல் இலக்கியங்கள் என்னை பொறுத்தவரையில் உண்மையை பேசாமல், யதார்த்தங்களை பேசாமல், புனைவு என்ற திரைக்கு பின்னால் நின்று கொண்டு போரியல் போராளிகளது தியாகத்தை வந்து ஒரு மலினப்படுத்துகிற பிரதிகளைத்தான் என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் அதுக்கு விதிவிலக்காயும் சில பிரதிகள் வந்திருக்கு. சைந்தன்ற ஆதரவு வந்து முதன் முதலாக ஈழத்தின்ற தோட்ட தொழிலாளர்கள் என்ற வகிப்பாகவும் எமது போராட்டத்தில் எப்படியாக இருந்தது என்றதை விரிவாக எடுத்து சொல்லி இருந்த ஒரு நாவல். சோபாசக்தின்ற பாக்ஸ் வந்து அதில் வந்து பெண் போராளிகளை வந்து எவ்வளோ தூரத்துக்கு கற்பனை செய்து விற்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அதில் விற்றுருக்கிறார். ஆனால் இப்படியான பிரதிகளைத்தான் இப்போ காணக்கூடியதாக இருக்குது. ஒரு அயற்சியான நிலைமையாக இருக்குது.
இனியொரு போதும் நாவல் தமிழ் படைப்புலக வரலாற்றில் எத்தனை நூறாண்டுகள் சென்றாலும் பொக்கிஷமாக பேணப்பட வேண்டியதொன்று. இது மிகையான பிரமாணமல்ல. வரலாற்றில் பெண் படைப்பாளிகளது போர்க்காவியங்கள் எப்படியெல்லாம் வித்தியாசமான கன பரிமாணத்தை கொண்டிருந்தனவோ, தமிழ்கவியின் இனியொரு போதும் நாவலும் அவற்றிலிருந்தெல்லாம் விலத்தி நின்று முற்றிலும் புதிதான வடிவத்திற்குள் தன்னை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது. தேச விடுதலைக்காக போராடச் சென்று களத்தோடு காலமாகிவிட்ட தனது பேத்தியின் நினைவுகளை, அவளின் போர்க்குணத்தை, அவளுக்காக சமூக தலைகளுடன் தான் போரிட்ட கணங்களை மிக நுணுக்கமாக பதிவு செய்திருக்கும் இந்த நூல் ஈழத்தின் படைப்புலகப் பரப்பில் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தமிழ் படைப்புலகப் பரப்பிலும் மிக முக்கியமான பிரதியாகும். இந்த நூல் உருவாக்கம் குறித்தும் அதற்கான காரணம் குறித்தும் தமிழ்கவியிடம் கேட்டபொழுது அவர் இவ்வாறு கூறுகிறார்.
இனி ஒரு போதும் என்ற நூல் நான் ஆக்கிய நூல்களுக்குள் மிகவும் எனக்கு பிடித்தமான நூல் என்று சொல்லலாம். ஏனியவை வந்து என்னுடைய வாழ்க்கை பட தடங்களை படம் போட்டிருந்தாலும் இதே இந்த வந்து புனைகதை என்ற வகைக்குள்ள சேர்க்காமத்தான் பார்க்க வேணும் என்ற முறையில நான் என்னால் எழுதப்பட்டது. இதை வெளியிடுறதா வெளியிட இல்லையா அல்லது ஆத்மார்த்தமாக என்னுடைய திருப்திக்காக நான் எழுதினது அதை பத்திரமா வச்சிருப்போமா என்ற மாதிரியான எண்ணங்கள் இந்த போராட்டங்கள் இந்த இறுதியில தான் நான் இதை நான் பிரசுரத்துக்காக தாழ்ந்திருக்கிறேன். இந்த இனியொரு போதும் நாவல் வந்து நாவலில் நடைபெற்றிருக்கிற உள்ளுக்கு வந்திருக்கிற சம்பவங்கள் அனைத்துமே நூற்றுக்கு 100, 110 விதம் உண்மை. இதுல வந்து எதுவுமே நான் புனைவை சேர்க்க இல்லை. நாவலை எழுதுறதுக்கு பெரிதாக விரும்ப இல்லை. ஆனா என்னுடைய மன ஆதங்கங்களை சின்ன வயசிலிருந்து துயரங்களையோ அல்லது கவலைகளையோ அல்லது நினைவுகளையோ எழுதி வைக்கிற பழக்கம் எனக்கு இருக்கு. நாட்குறிப்பு எழுதுகிற பழக்கம் எனக்கு இருக்கு. அந்த நாட்குறிப்பின் படிமங்களை தொடர்ச்சியாக ஒரு நாள் வச்சிருந்து பார்க்கும்போது இதுக்கு ஒரு படிமம் கொடுக்கணும்னு தோன்றிச்சுது. அதை நான் என்னுடைய புனர்வாழ்வு முகாம் வாழ்க்கையின் போது வேற வேலையும் இல்லாததால இந்த நாவலை எழுதுறதுக்கான என்னுடைய ஆவல் இதை எழுத வைக்கிறது. எழுதி கொண்டிருக்கும் போதே அதை அங்க புனர்வாழ்வு முகாமில் என்னோட கூட இருந்தவர்கள் கூட இருந்த பிள்ளைகள் வாங்கி கொண்டு போய் எழுத படிச்சு என்ன ஊக்குவிச்சதால முதல் நாவலுக்கும் அந்த பிரச்சனை நடந்தது. படித்தவர்கள் ஊக்குவிச்சதானது ஒழியால் வந்தது இல்லாடி படுத்திருக்கும். இதுலயும் வந்து படித்தவர்களுடைய உற்சாகப்படுத்தல் தான் எனக்கு புத்தகமாக்க வேணும் என்ற ஒரு வரியை கொண்டு வந்ததை ஒழிய அடுத்தபடிக்கு இது என்னுடைய திருப்திக்காக என்னுடைய மன அவலங்களை மன ஆவேசங்களை மன உளைச்சல்களை கொற்றதுக்காக எழுதப்பட்ட ஒரு நாவல் தான்.
இனியொரு போதும் நாவல் எழுதுவதற்காக இலக்கிய ரீதியான காரணத்தையும் தனது உணர்வு பூர்வமான காரணங்களையும் தமிழ்கவி அவர்கள் பதிவு செய்திருந்தாலும் கூட, நாவலில் இருக்கக்கூடிய மிக முக்கிய கதாபாத்திரமான தமிழ்கவியின் பேர்த்தி யுத்தத்தின் கடைசி காலகட்டத்தில் அதிகாரத்தரப்பின் துப்பாக்கிகளின் முன்னால் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டவராவார். அந்த காட்சி சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்ட ஆவணப்படத்திலும் வெளியாகியிருந்தது. இது தொடர்பாகவும் இந்த காட்சி அவரது இந்த எழுத்துக்கு எவ்வாறு வழிகோலியது என்பது தொடர்பாகவும் தமிழ்கவியிடம் கேட்டபொழுது அவர் இவ்வாறு தனது உணர்வுகளை பதிவு செய்கிறார்.
அது ஒரு ஒருவருக்கு நான் நேர்ந்த அவலம் அல்ல. இது எனக்கு நேர்ந்திருந்தாலும் கூட எனக்கு நேர்ந்திருக்கிறது. ஆனா இது ஒருவருக்கு நேர்ந்த அவலம் அல்ல. ஒரு பெருமழையில பெரும் புயலில பெரு வெள்ளப்பெருக்கில அகப்பட்டவர்கள் எல்லோருக்கும் தனிப்பட தனித்தனி அனுபவங்கள் இருந்தாலும் கூட அந்த மூழ்கிக் கொண்டிருக்கும் போது ஏற்படுகிற மூச்சு திணறல் அனைவருக்கும் பொதுவானதுதான். அதே போல இந்த பொதுவான ஒரு உணர்வை நான் வெளிக்கொண்டு வரும் போது இதே போன்ற உணர்வை பெற்ற ஏனையவர்களுடைய மனங்களிலையும் இந்த உணர்வில தாக்கம் ஏற்படும். ஆனால் படிக்கிறவர்களுக்கும் அந்த தாக்கம் ஏற்படும்.
ஒரு முன்னாள் போராளியாக தமிழ்கவி எழுதியிருக்கும் இந்த புத்தகத்தில் தனது முன்னைய காலத்து பிரச்சாரங்களையோ அல்லது அதன் வழிவந்த தத்துவங்களையோ நேரடியாக பேசாமல் விட்டிருக்கலாம். ஆனால் அதற்கு அப்பால் ஆன்ம விடுதலையை நோக்கி பயணப்பட்ட ஒரு தேசிய இனத்தின் அன்றாட வாழ்வில் இடறுபடுகின்ற அரசியல் போராட்டங்கள் அனைத்துக்கும் குறியீட்டு பாத்திரங்களாக பலரை இந்த நாவலில் முன்னிறுத்தியிருக்கிறார். அவற்றின் ஊடாக பல வலிமிகுந்த உரையாடல்களை நிகழ்த்துகின்றார். குறிப்பாக இந்த நூல் அதிகமும் உரையாடல் வழியாகவே நகர்ந்து செல்கிறது. இது ஏன் என்று நாவலாசிரியரிடம் கேட்டபொழுது,
இந்த உரையாடல் வடிவத்தை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன்? மனித மனங்களுடைய சிந்தனை போக்கு வெவ்வேறாக இருக்கும். ஒரு விஷயத்தை நாங்கள் நிராகரிக்கும் போதோ ஏற்றுக்கொள்ளும் போதோ ஒருவருக்கு வந்து இருக்கின்ற அந்த சிந்தனை போக்கு இன்னொருவருக்கு இருப்பதில்லை. ஒரு விஷயத்தை பல தோரணையில பல காரணங்களோட அதை அணுக வேண்டி பெறும். சாதாரணமான ஒரு பாத்திரத்தை பற்றி ஒரு எழுத்தாளர் கதைக்கும் போது தன்னுடைய முழு சிந்தனையையும் எழுத்தாளர் அந்த பாத்திரங்கள் விளைவாக வெளியால போட வேண்டியிருக்கு. இப்போ நீங்க இந்த கதையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா முதலாவது கட்டத்துல பேத்திய துளைச்சிட்டு தேடுற கட்டத்துல பேத்தியினுடைய எண்ணம் அவோட சிந்தனை அவோட போக்கு வேறையாயிருக்கு. என்னுடைய போக்கு என்று சொல்லக்கூடிய கதாநாயகியினுடைய போக்கு வேறையாயிருக்கு. இது ஏன் நான் சொல்றோம் என்று சொல்லி சொன்னால், உரையாடலின் போது அவரவர் தன்னுடைய சொந்த மன எண்ணங்களும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். உரையாடல் எல்லாம நாங்கள் சொல்லிக் கொண்டு போயுள்ள ஒருவரே மற்றவர்களுடைய எண்ணங்களையும் பிரதி எடுத்து வழங்கக்கூடியதாக இருக்கும். இந்த உரையாடல் வடிவம் வந்து நான் தேடி பிடிச்ச விஷயமும் அல்ல, தேடி பிடிச்ச வடிவமும் அல்ல. இதே வடிவத்துல நான் தமிழ்வாணனுடைய நாவல் ஒன்று படித்திருக்கிறேன், அதுக்கு முதல் அகிலனுடைய ஒரு சிறுகதை படித்திருக்கிறேன். இப்படி இந்த உரையாடல் வடிவத்துல பல புத்தகங்கள் வந்திருக்கும். அதே வடிவத்தை இதுக்குள்ள கொண்டு வர வேணும்னு சொல்லி நான் நினைக்கையில நினைவு பிரகாரமாக நான் எழுதுனது முதல் தலைப்பு தான். எழுதி கொண்டு போகும்போது தான் நெஞ்சன் நான் இவ்வளவு என்னுடைய நோக்கில் எழுதிட்டேன். இது அந்த பாத்திரம் நினைச்சிருந்தா எப்படியா இருக்கும், அந்த பாத்திரம் அதை சிந்திச்சிருந்தா எப்படியா இருக்கும் என்றதை சிந்திக்கும் போது என்னன்னு சொன்னால், இந்த மனத்தினுடைய அடிமனத்தினுடைய அவர்களுடைய விருப்பம் எனக்கு தெரியும், அவர்கள் எனக்கு மாறாக போகமாட்டார்கள் என்றது புரியும். அப்ப அவர்களுடைய மனதுக்குள்ளே என்ன எண்ணம் ஓடி இருக்கும்ன்றது ஒரு கற்பனை தான்.
மேன்மை பதிப்பகத்தின் வெளியீடாக வந்துள்ள தமிழ்கவியின் இனியொரு போதும் என்ற இந்த நாவல் ஈழத்து நூல் வரிசையில் மிகவும் முக்கியமானது ஒரு படைப்பாகும். இந்த நாவலுக்குள்ள முக்கியத்துவமானது ஈழத்து போரிலக்கிய வரிசையில் வெளிவந்த புத்தகங்களுக்கெல்லாம் அப்பால் உலக போரியல் வரிசையிலும் முக்கியமானது என்று மேலே குறிப்பிட்டிருந்தோம். இது மிகைப்படுத்தப்பட்ட விளம்பரம் அல்ல, உண்மையும் அதுதான். தமிழ்கவியின் ஏனைய நூல்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது இந்த நாவல் ஏன் எவ்வாறு வித்தியாசப்படுகின்றது, அல்லது அவரது இந்த நாவலுக்குரிய முக்கியத்துவம் என்ன என்று கோமகனிடம் கேட்டபொழுது அவர் இவ்வாறு விளக்கம் சொல்கிறார்.
இந்த போரியல் இலக்கியத்தில் வந்து என்னை பொறுத்தவரையில் ஒரு மூன்று பிரதிகள் வந்து விடுதலை போராட்டம் மீது அதி உச்சமான விமர்சனங்களை முன் வச்சிருக்கு. ஒன்று வந்து தமிழ்கவிண்ட ஊழி காலம், யோகர்ணன் கொலம்பஸின் வரவடங்கள், சாத்திரின்ற ஆயுத எழுத்து. இந்த மூன்று பிரதியும் பச்ச விமர்சனத்தை போல ஒரு தடையும் பச்சதை நான் காணல. இதில் ஊழிக்காலம் வந்து எமது கண்முன்னே நடந்த சம்பவங்களை ஒரு விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால தொட்டு சென்றதால எமது போரியல் இலக்கியத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை வந்து கொண்டு வந்தது. அந்த நேரத்தில் இப்போ அவ எழுதின இந்த நாவல் வந்து ஊழிக்காலம் கொடுத்த மன அதிர்வுகள் வந்து இந்த பிரதியில் வந்து அருந்தலாத்தான் காணப்பட்டது. ஆனால் தன்ற பேத்திக்கு நடைபெற்ற வன்கொடுமையையும் காணாமல் செய்யப்பட்டோர் தொடர்பான செய்திகளையும் இந்த பிரதியினூடாக அவர் ஆவணப்படுத்தி இருக்கிறதால இந்த பிரதி வந்து முக்கியத்துவம் பெறுகிறது. இதை வந்து நான் அண்மையில் அவருடன் நேர்காணல் செய்யும் பொழுதும் இதே நீங்கள் எழுதினீங்கள் என்று நான் கேட்டதுக்கு அவர் இதே மறுமொழியைத்தான் எனக்கு தந்தார். அதே நேரத்தில் வந்து சனல் 4 வெளியிட்ட காணொளி காட்சிகள் இந்த பிரதியின் உண்மைத்தன்மை வந்து மேலும் உறுதி செய்யுது. அதே வேளையில் இந்த நாவல் வந்து தாய்வழி சமூகத்தின் நீட்சி என்ற பெயர் பெற்ற தமிழர் வாழ்வியலில் ஆணாதிக்க நீட்சி எவ்வாறு ஊடறுத்து பாய்கின்றது என்பதை தனது மகன் மூலம் மிகவும் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். இந்த பிரதியில் வந்து கெட்ட விஷயம் என்று சொல்ல போனால் எழுத்து பிள்ளைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதை வந்து நூலாசிரியர் கவனம் எடுத்திருக்கணும். அதோடு வந்து இந்த அட்டப்படம் வந்து நூலின் தலைப்பின் போக்கியை வந்து மாற்றி அமைச்சிட்டது என்று தான் நான் நினைக்கிறேன்.
போர் சூழலில் இருந்து வெளிவந்த படைப்புகள் அனைத்தும் அநேகமாக பொதுமக்கள் அந்த போரை பார்த்த விதம் குறித்தவையாக இருக்கின்றன. போர் கொடுத்த அலைக்கழிவுகளை, அந்த வழிகளை மெய்யாக பதிவு செய்தவையாக வெளிவந்திருக்கின்றன. இவற்றை விட மிக அபூர்வமாக அந்த போரில் ஈடுபட்ட தரப்புகளின் பக்கத்திலிருந்து எழுதப்பட்ட பிரதிகள் வெளிவந்திருக்கின்றன. களத்தில் காலமாகி போன போராளிகளின் பதிவுகளை அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அவை புனைவகற்றப்பட்ட பதிவுகளாக வெளிவந்திருப்பதை நாங்கள் படித்திருக்கின்றோம். உலகப் போர்களில் உயிரிழந்த பலரது நினைவு பிரதிகளை களத்துக்கு வெளியே அவர்களது மனைவி, மகன், மகள் போன்றவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்கவி இந்த நாவலில் எழுதியிருப்பது முற்றிலும் வித்தியாசமானதொரு கதை. அதில் தமிழ்கவி அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ள பாத்திரமும் கூட மிகவும் அதிர்ச்சி தரக்கூடியதும் ஆச்சரியமானதும் கூட. தனது இந்த வித்தியாசமான முயற்சிக்கு இலக்கிய ஆதர்சங்கள் யாராவது இருக்கிறார்களா, அவர்களது அனுபவங்கள் எவ்வாறு தமிழ்கவியை பாதித்தது என்பது தொடர்பாக அவரிடம் கேட்ட பொழுது அவர் இப்படி கூறுகிறார்.
இனி அநேகமாக பாதித்த நூல்கள் இருக்குதான். சோவியத் நாவல்கள், நியூ செஞ்சுரி புக்ஸ் மற்றது முன்னேற்ற பதிப்பகங்கள் ஊடாக வந்த தமிழ் மொழிபெயர்ப்புகளை முதலில் படிச்சு அந்த வெறி அடங்காம பிறகு போய் அதை ஆங்கில பிரதிகளையும் எடுத்து படிச்சு அதுல கூடுதலாக என்னுடைய மனப்பாதிப்பு இருந்தது. அந்த போர், அங்க நடந்த அந்த போரு பல்வேறுபட்ட முகங்கள்ல, பல்வேறுபட்ட பகுதிகளில இருந்து, பல்வேறுபட்ட மக்கள் குழுமத்தினுடைய சிந்தனை போக்குகள்ல விதம் விதமாக எழுதப்பட்டிருந்தது. அப்படி நாங்கள் இன்னும் தமிழீழ போராட்டத்தை பற்றி அப்படி எழுதப்பட இல்லை. எல்லாரும் அந்த புலிகளின் சொல்வான லீல ஒலிபரப்பாங்க காணப்பொழுது எழுதுறது போல தன்னுடைய புலிய பற்றியும் தன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் எழுதிக்கொண்டு கூறினான். ஒரு போரனுடைய பன்முகத்தன்மை வந்து அது ஒரு ஒரு விவசாயிக்கு என்ன செய்தது, ஒரு நடைப்பயணிக்கு என்ன மாதிரி இருந்தது, ஒரு போக்குவரத்துல உள்ளவனுக்கு என்ன மாதிரி இருந்தது, அல்லது ஒரு வியாபாரிக்கு என்ன பாதிப்பை கொடுத்தது, ஒரு மாணவனுக்கு என்ன பாதிப்பை கொடுத்ததுன்னு சொல்லி பல்வேறுபட்ட தரப்புகளினுடைய பல்வேறுபட்ட மனிதர்களுடைய உணர்வுகளை பதிவு செய்கிறது இன்னுமே குறைவாக தான் இருக்கு. ஓரளவுக்கு நான் நினைக்கிறேன் இப்ப தினகரன் வார மஞ்சரியில நான் எழுதி கொண்டிருக்கிற பத்தியில சிறுக சிறுக கேட்டுக் கொண்டிருக்கிறேன். என்றாலும் கூட போர்க்களத்துல போர்க்காலத்துல நடந்த பிரச்சனைகள் வந்து இன்னும் பேசப்படவில்லை. பேசப்படுவதற்கு உரிய களங்களும் சில விடையெழுத்தாளர்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனால் இந்த போர் என்று சொல்றது வந்து நெடு களத்துல குண்டறியது மட்டும் அல்ல போர், களத்துல வந்து விழுகிற துப்பாக்கி சூடு மட்டும் அல்ல போர், அந்த போர்க்காலத்துல தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு ஏற்படுகிற ஒரு போராட்டம் இருக்கு, அது மிகப்பெரியது. அதை பற்றியும் ஒரு பக்கத்துல எழுத வேணும் என்றது என்னுடைய ஆர்வம் தூண்டுதல். இதுல நான் முக்கியமாக பிரச்சனை கொடுத்தது ஒரு குடும்பத்துல காதலுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தவர்கள் அந்த காதல் கடத்தியா அது இப்படி போனது.
நாவல், இலக்கியம், அரசியல் என்ற ஒற்றை சொற்களுக்கெல்லாம் அப்பால் மிகப்பெரிய வாழ்வொன்றை வரலாற்றிடம் தாரை வார்த்து கொடுத்திருக்கும் இனியொரு போதும் தமிழ் கவியின் எழுத்து பயணத்தில் ஒரு மைல்கல்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.